சமயத்த மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
அன்பர்களே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்வையும் குறைவற்றதாக்க இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
நிகழ்ச்சியிலே வேதாகமம் எப்படி பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு இன்று நம்முடைய கரத்திலே கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார் என்பதை குறித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். புதிய ஏற்பாட்டின் ஆரம்ப காலம் வரைக்கும் வேத புத்தகம் என்பது யூதர்களுக்கு மட்டுமே தேவன் கொடுத்த வெளிப்பாடு என்ற எண்ணம் இருந்தது. எனவே எபிரேய மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை வேறு யாருக்கும் கொடுக்க முயற்சி எடுக்கவில்லை. எனவே எபிரேய மொழியிலே இருந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு உண்டாகவில்லை. மகா அலெக்சாண்டருடைய காலத்திலே கிரேக்க மொழியானது உலகமெங்கும் பரவும் ஒரு மொழியாக மாறியது. மற்ற நாடுகளிலே போய் குடியேறிய எபிரேய மக்கள் தாங்கள் புரிந்து கொள்ளத்தக்க கிரேக்க மொழியிலே கர்த்தருடைய வார்த்தை வேண்டும் என்று வாஞ்சித்து முதல் முதலாவதாக மொழிபெயர்ப்பை செய்ய ஆரம்பித்தார்கள். முதல் முதலாவதாக வேதாம மொழிபெயர்ப்பு எகிப்து தேசத்திலே உள்ள அலெக்சாண்டரியா என்னும் பட்டணத்திலே கிரேக்க மொழியிலே செய்யப்பட்டது. கிரேக்க மன்னனான மகா அலெக்சாண்டர் எகிப்து, சிரியாசியா, பெர்சியா ஆகிய தேசங்களை கைப்பற்றி இந்தியா மட்டும் வந்த காலம் அது. எனவே இந்த தேசங்களிலெல்லாம் கிரேக்க மொழி அரசியல் மொழியாகவும் இருந்தது. மக்கள் பொதுவாக பயன்படுத்திய மொழியும் கிரேக்க மொழியாக இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 331 ஆண்டிலே அலெக்சாண்டரியா பட்டணம் ஸ்தாபிக்கப்பட்டது. அங்கே முதலிலே யூத மக்கள் தான் குடியேறினார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 320 ஆண்டிலே யூதேயா தேசம் எகிப்து தேசத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 285 முதல் 247 வரை எகிப்து தேசத்தை ஆண்ட இரண்டாவது டாலமி என்னும் கிரேக்க மன்னன் கோத்திரத்திற்கு ஆறு பேராக இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட 72 யூத அறிஞர்களை ஒன்று கூட்டி பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கும்படியாக செயல்பட்டார். இறுதியாக கிறிஸ்துக்கு முன் 250 ஆண்டிலே அலெக்சாண்டிரியா பட்டணத்திலே எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியிலே பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த 72 கிரேக்க அறிஞர்களும் 72 நாட்களிலே இந்த மொழிபெயர்ப்பை முடித்து பழைய பாட்டு புத்தகம் வெளிவந்ததால் 70 என்று அர்த்தம் கொள்ளும் செப்துவ கிந்தா எனும் கிரேக்க பதத்தால் அது அழைக்கப்பட்டது. அருமையானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் தனது நிருபங்களில் எழுதும்பொழுது கூட பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டிய வசனங்கள் எல்லாமே இந்த செப்துவ கிந்தாவிலிருந்து எடுக்கப்பட்டவைதான். பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் சுத்தமான இப்ரேய மொழியை பேசாமல் அரமேயிக் என்னும் இதன் இணை மொழியை பேசினார்கள். அவர்களுக்கு எபிரேய மொழியிலே இருந்த அந்த பழைய ஏற்பாடு புரியவில்லை. எனவே வாசித்த பின்னர் அரமேயிக் மொழியிலே யாராவது பொருள் கூறும் வழக்கம் இருந்தது. பெர்சியருடைய ஆட்சி காலத்திலே இஸ்ரா என்ற ஆசாரியனும் மோசேயின் பஞ்சாகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இவ்வாறு அரமேயிக் மொழியிலே விளக்கி கூறப்படும் வழக்கத்தை கொண்டு வந்தார். ஆரம்ப காலங்களிலே அரமேயிக் மொழியிலே இதை எழுதக்கூடாது என்ற கருத்து இருந்தாலும் அரமேயிக் மொழியிலே எழுதப்பட்ட மொழிபெயர்ப்புகள் வழக்கத்திலே வரலாயின. கிறிஸ்துவுக்கு பின் முதலாம் இரண்டாம் நூற்றாண்டுகளிலே சீரிய மொழியிலேயும் வேத புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது. சீரியாக் என்பது மெசபட்டோமியா சமவெளியின் வட பகுதியிலே பேசப்பட்ட கிழக்கு அரமேயிக் மொழி என்று சொல்லலாம். இங்கே அநேக யூத மக்களின் குடியிருப்புகள் இருந்தன. இவர்களின் உபயோகத்திற்காக எபிரேய மொழியிலே இருந்த பழைய ஏற்பாடு சீரியாக் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அடுத்ததாக காப்டிக் மொழியை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் பழங்கால எழுத்து முறையை பயன்படுத்தி எழுதப்பட்ட ஆதிகால எகிப்திய மொழியாகும். எகிப்திலே கிறிஸ்தவர்கள் பெருக ஆரம்பித்ததும் இந்த காப்டிக் மொழியிலே வேதாகமம் தேவைப்பட்டது. ஆகையால் செப்துவ கிந்தா கிரேக்க மொழிபெயர்ப்பிலிருந்து பழைய ஏற்பாடும் கிரேக்க புதிய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடும் மொழிபெயர்க்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 360 ஆண்டிலே ரோம சாம்ராஜ்யத்தின் ரைன், தான்யூக் ஆகிய நதிகளின் கரையோரங்களிலே கோத் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் பேசிய மொழிக்கு கோதிக் என்று பெயர். கிறிஸ்துவுக்கு பின் 3வது நூற்றாண்டிலே இங்கே கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரவியது. கிறிஸ்துவுக்கு பின் 360 ஆண்டிலே வாழ்ந்த உல்பிலாஸ் என்னும் பேராயர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை டான்யூப் நதியை கடந்து இந்நாட்களிலே பல்கேரியா என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த இடத்திலே குடியிருக்க செய்தார். அங்கே அவர்களுக்காக வேதாகமத்தை கோதிக் மொழியிலே மொழிபெயர்த்தார். இதுதான் ஜெர்மானிய மொழி குடும்பத்தின் மொழிகளிலேயே முதலாவதாக வந்த வேதாகம மொழிபெயர்ப்பு. சரி, கிறிஸ்துக்கு பின் 366 முதல் 384 வரை ரோம் பட்டணத்திலே பேராயராக இருந்த தமாசஸ் என்னும் பேராயர் தனது எழுத்தாளரான ஜெரோம் என்னும் பாதிரியாரை ஒரு அதிகாரப்பூர்வமான லத்தீன் மொழிபெயர்ப்பு செய்யும்படியாக கட்டளை கொடுத்தார். அந்த பரிசுத்தவான் பெத்லேமிலே தனது பணியை ஆரம்பித்தார். மற்ற மொழிபெயர்ப்புகளுக்கு இது போட்டியாக இருக்கிறது என்று எண்ணிவிடக்கூடாது என்பதால் முதலாவதாக 4 சுவிசேஷங்களையும் பின்னர் சங்கீத புத்தகத்தையும் தரமான முறையிலே இவர் எழுதினார். மூல மொழியாகிய கிரேக்க மொழியிலிருந்து இவர் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்த பின்னர் எபிரேய மொழியை கற்று தேர்ந்தார். அதன் பின் பழைய ஏற்பாட்டு மூல மொழியாகிய எபிரேய புத்தகங்களிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்து கிறிஸ்துக்கு பின் 405 ஆண்டிலே முழு வேதாகமத்தையும் எழுதி முடித்தார். இதுவே லத்தீன் வல்கேட் என்று அழைக்கப்பட்டது. 1000 ஆண்டுகளாக இந்த புத்தகமே கத்தோலிக்க திருச்சபையினரின் அதிகாரப்பூர்வமான வேத புத்தகமாக உபயோகிக்கப்பட்டு வந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 716 ஆண்டிலே 2 கிரிகரி என்னும் போப்பிற்கு பரிசாக ஒரு லத்தீன் வேத புத்தகம் கொடுக்கப்பட்டது. இந்த மொழிபெயர்ப்பின் மூலமே மேற்கு நாடுகளுக்கு சுவிசேஷம் எடுத்துச் செல்லப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 1546 கூடிய ட்ரென்ட் மகாநாட்டில் இது கத்தோலிக்க திருச்சபையால் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபையிலே பின்னாலே வந்த எல்லா மொழிபெயர்ப்புகளும் இதன் அடிப்படையிலிருந்தே செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துக்கு பின் 6வது நூற்றாண்டிலே போப் கிரிகரி என்பவர் கேன்டர்பரியில் உள்ள ஆதி திருச்சபைக்கு வேத புத்தகத்தை பரிசளித்தார். இது லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட முழு வேதாகமம் ஆகும். அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்கு பின் மூன்றாவது நூற்றாண்டிற்குள் லத்தீன் மொழி ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் பொது மொழியாக மாறியதால் லத்தீன் வேத புத்தகமே எங்கும் பயன்படுத்தப்பட்டது. பரிசுத்த அகஸ்டின் கிறிஸ்துவுக்கு பின் 597 ஆண்டில் கூட கேன்டர்பரி திருச்சபையில் இருக்கும்பொழுது இந்த வேதாமத்தையே அதிகம் அறிந்திருந்தார். சரி, இனி ஆங்கில மொழியிலே வேத புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டதை குறித்து சற்றே கவனிப்போம். கிறிஸ்துவுக்கு பின் 1330 முதல் 1384 வரை வாழ்ந்த ஜான் விக்லிஃப் என்பவர் வேதாம அறிஞரும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில பண்டிதருமான ஒரு பரிசுத்தவான். ஒவ்வொரு மனிதரும் தங்கள் சொந்த மொழியிலே வேதாமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சித்தார். அந்த வாஞ்சையை மற்ற மக்கள் உள்ளத்திலேயும் தட்டி எழுப்பினார். இவர் முதல் ஆங்கில வேதாம மொழிபெயர்ப்பிலே லத்தீன் வல்கேட்டிலிருந்து தனது வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்திலே செய்து முடித்தார். இந்த வேத புத்தகம் அவரது மரணத்திற்கு பின்னர் அவருடைய சிநேகிதர்களால் திருத்தி அமைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு பின் 1397 ஆண்டிலே விக்லிஃப் இறந்து 11 ஆண்டுகளுக்கு பின் வெளியிடப்பட்டது. இந்த காலத்திலே அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்படவில்லை. முதலாவதாக வெளியிட்ட இந்த முழு ஆங்கில புத்தகமும் கையாலேயே எழுதப்பட்டிருந்தது. இவர்களது விடா முயற்சி அனைவருடைய உள்ளத்திலே வேதாமத்தின் மேல் ஆர்வத்தை பிறப்பித்தது. சுமார் 140 ஆண்டுகளுக்கு இந்த ஒரு ஆங்கில வேதாமம் மட்டுமே இங்கிலாந்து நாட்டிலே பழக்கத்திலே இருந்தது. 15 நூற்றாண்டிலே அச்சு எழுத்துக்களை கொண்டு அச்சடிக்கக்கூடிய அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வேத புத்தகம் மொழிபெயர்ப்பிற்கு மிக உதவியாக இருந்தது. 1456 முதலாவதாக அச்சடித்து வெளியிடப்பட்ட முதல் புத்தகம் லத்தீன் மொழிபெயர்ப்பான குட்டன்பர்க் வேத புத்தகமாகும். வேத புத்தகம் சாதாரண மக்களுக்கல்லவோ எழுதப்பட்டது? அது அவருடைய சொந்த மொழியிலே வெளியிடப்பட வேண்டுமே, ஒவ்வொருவருமே அதை படிக்க வேண்டுமே என்ற வாஞ்சை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே கொழுந்துவிட்டு ஏறிய ஆரம்பித்தது. இப்பொழுது புத்தகம் இருக்கிறது, அதை படிக்க தெரிய வேண்டுமென்றால் அவர்கள் கல்வி அறிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையிலேதான் எல்லாருக்கும் கல்வி அறிவு புகட்ட வேண்டும் என்ற வாஞ்சை பெருகியது. கிரேக்க மொழியிலே புதிய ஏற்பாட்டின் மூல பிரதிகள் பல கிரேக்க வித்துவான்களுடைய கைகளிலே இருந்தது. இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து தரமான கிரேக்க பதிப்பு ஒன்று தேவை என்று கர்த்தருடைய பிள்ளைகள் சிந்தித்தார்கள். எனவே 1516 ஆண்டிலே எராஸ்மஸ் என்பவர் முதலாவதாக மூல பாஷையான கிரேக்க மொழியிலே புதிய ஏற்பாட்டை அச்சடித்து வெளியிட்டார். இந்த கிரேக்க மூல பாஷையில் இருந்து அநேக மொழிகளிலே புதிய ஏற்பாடு அதன்பின் தொடர்ந்து மொழிபெயர்க்கப்பட இது வழிவகுத்தது. கிறிஸ்துவுக்கு பின் 1517 ஆண்டிலே விட்டன்பர்க் என்னும் இடத்திலே மார்ட்டின் லூத்தர் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தை உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தார். இந்த மார்ட்டின் லூத்தருடைய மறுமலர்ச்சியானது சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து மற்ற எல்லா இடங்களுக்கும் பரவ ஆரம்பித்தது. 1522 ஆண்டிலே இவர் காவலிலே வைக்கப்பட்டிருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலிருந்து புதிய ஏற்பாட்டையும் பின்னர் எபிரேய மொழியிலிருந்து பழைய ஏற்பாட்டையும் ஜெர்மன் மொழியிலே எழுதினார். 15 நூற்றாண்டின் இறுதியிலே வாழ்ந்த டிண்டேல் என்பவர் ஒரு கல்விமான். கர்த்தருடைய வசனங்களை திரும்பவும் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற பரிசுத்த ஆவியானவரின் உந்துதலால் 7 மொழிகளிலே வித்வானாகிய இவர் எபிரேய கிரேக்க மூல மொழிகளிலிருந்து வேத புத்தகத்தை நடைமுறை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டார். ஆனால் அன்றைய அரசாங்கமோ லண்டன் மாநகர திருச்சபையோ இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர் அங்கிருந்து இந்த வேலையை செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கடல் கடந்து விட்டன்பர்க் வந்து சேர்ந்தார். 1524 மார்ட்டின் லூத்தரை சந்தித்தார். பின்னர் இவருடைய விடாமுயற்சியினால் 1525 ஆண்டிலே முதல் ஆங்கில புதிய ஏற்பாடு அச்சடிக்கப்பட்டது. ஆங்கில மொழியிலே வேத புத்தகம் அச்சடிக்கப்படுவதை அரசாங்கமும் திருச்சபையும் பலமாக எதிர்த்ததால் 3 பதிப்புகள் அவர் வெளியிட்டாலும் அதில் சில பகுதிகளே இன்றும் இருக்கிறது. இறுதியாக வில்லியம் டிண்டேல் 17 மாதங்கள் காவலிலே வைக்கப்பட்டு 1536 வருடம் அக்டோபர் மாதம் 6 நாளிலே இரத்த சாட்சியாக மறித்தார். இறுதியாக அவரை ஒரு கம்பத்திலே கட்டி கழுத்தை நெரித்து துரோகி என்று தீ வைத்து கொளுத்தினார்கள். அவர் மறிக்கும் பொழுது அவர் வாயிலிருந்து வந்த இறுதி வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தாவே, இங்கிலாந்து அரசனின் கண்களை திறந்தருளும் என்பதுதான். டிண்டேலுடைய மரணத்திற்கு சில காலத்திற்கு முன்பு அவருடைய நண்பனாகிய மைல்ஸ் கவர்டேல் என்பவர் டிண்டேலின் திருப்புதல், லத்தீன் வல்கேட் மற்றும் மார்ட்டின் லூத்தரின் ஜெர்மன் மொழிபெயர்ப்பு இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்து புதிய ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒன்றை 1535 தயாரித்தார். இதுவே முதல் முதலாவதாக ஆங்கிலத்திலே அச்சடிக்கப்பட்டு வந்த முழு வேத புத்தகம். கிறிஸ்துக்கு பின் 1553 முதல் 58 வரை மேட்யூடர் ஆஃப் இங்கிலாந்து என்பவர் இங்கிலாந்து நாட்டை ஆட்சி செய்து வந்தார். இந்த காலகட்டத்திலே வேதாகமம் ஒன்றும் இங்கிலாந்திலே அச்சடிக்கப்படவில்லை. இந்த மகாராணி பரிசுத்தவான்களை துன்பப்படுத்திய சமயத்திலே அவர்களிடத்திலிருந்து தப்புவதற்காக அநேக வேத அறிஞர்கள் இங்கிலாந்தை விட்டு ஜெனீவா நகரத்திற்கு குடியேறினார்கள். இங்கே அவர்கள் இருக்கும்பொழுது ஜான் நாக்ஸ் என்பவர் போதகராகவும் ஜான் கல்வின் என்பவர் வேத வசனங்களை போதிக்கிறவராயும் இருந்தார்கள். இவர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பை இன்னும் திருத்தி 1557 ஆண்டிலே விட்டிங்ஹாமின் புதிய ஏற்பாடு என்றும் 1560 ஜெனீவா வேதாகமம் என்றும் வெளியிட்டார்கள். இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பிலேதான் முதல் முதலாவதாக வசனங்களுக்கு 1, 2, 3 என்று எண்ணிக்கை கொடுக்கப்பட்டு தனித்தனி வசனங்களாகவும் தனித்தனி அதிகாரங்களாகவும் பிரிக்கப்பட்டன. இந்த வேதாகமத்தை தான் ஷேக்ஸ்பியர், ஜான் பனியன், ஆலிவர் கிராம்வெல் ஆகியோர் வெகு காலமாக உபயோகித்தார்கள். இந்த வேத புத்தகம் சுமார் 77 ஆண்டுகளுக்கு மேன்மையான மொழிபெயர்ப்பாக உபயோகப்படுத்தப்பட்டது. 150 முறை இது மீண்டும் மீண்டும் அச்சடிக்கப்பட்டதாம். சரி, அடுத்ததாக ஆங்கிலேய மொழிபெயர்ப்புகள் எல்லாவற்றிலும் முக்கியமானது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று சொல்கிறோம் அல்லவா, அதுதான். அது ஜேம்ஸ் ராஜாவின் பதிப்பாகும். 1603 ஆண்டு லண்டன் நகரிலே இவர் முடிசூட்டப்பட்டார். இவர் செல்லும் வழியிலே சில போதகர்கள் விண்ணப்பித்துக் கொண்டதின் பேரிலே 1604 ஆண்டு ஜனவரி 14 முதல் 16 வரை ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த நேரத்திலே இங்கிலாந்தில் 54 பிரபலமான வேத வித்வான்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு 6 குழுக்களாக பிரிக்கப்பட்டார்கள். 3 குழுவினர் பழைய ஏற்பாட்டிற்கும் 3 குழுவினர் புதிய ஏற்பாட்டிற்குமாக செயல்பட்டு 1607 முதல் 1610 ஆண்டு வரை அவர்கள் உழைத்து 1611 ஆண்டிலே அதிகாரப்பூர்வமான ஆங்கில வேதாகமம் வெளிவந்தது. சரி, அடுத்ததாக தமிழ் மொழியிலே வேத புத்தகம் வந்ததை குறித்தும் சற்றே நாம் சிந்திக்க வேண்டும். தமிழ் மொழியிலே வேத புத்தகம் வந்தது கடவுளுடைய மகா பெரிய இரக்கம் என்று சொல்ல வேண்டும். ஆசியா கண்டத்திலே முதல் முதலாவதாக தமிழ் மொழியிலேதான் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்திய மொழிகளிலே முதலிலேயே அச்சடிக்கப்பட்ட புத்தகம் என்று சொன்னால் அது தமிழ் மொழியிலேதான் வந்தது. போர்ச்சுக்கல், ஹாலந்து, டென்மார்க் முதலிய நாடுகளிலிருந்து வியாபாரம் செய்ய வந்தவர்களை இந்த காரியத்திற்காக தேவன் பயன்படுத்தினார். வாஸ்கோடகாமா 1498 இந்தியாவிற்கான கடல் வழியை கண்டுபிடித்ததிலிருந்து போர்ச்சுகீசியர்கள் இந்தியா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கு வந்தார்கள். கள்ளிக்கோட்டையிலே இறங்கிய இவர்கள் கோவாவையும் சென்னையிலே சாந்தோம் என்னும் இடத்தையும் தங்களதாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் கத்தோலிக்க திருச்சபையை ஏற்படுத்தினார்கள். திருச்சபையை இந்தியாவிலே ஸ்தாபித்த அவர்கள் திருச்சபைக்கு தேவையான இலக்கியங்களையும் இந்திய மொழியிலே அச்சடிக்க விரும்பினார்கள். 1577 ஆண்டிலே கொன்சால்வெஸ் என்னும் ஒரு பாதிரியார் தமிழ் அச்சுக்களை கொல்லத்திலே வைத்து வார்ப்பு செய்தார். 1672 ஆண்டிலே இலங்கையிலே உள்ள யாழ்ப்பாணத்திலே குருவாக இருந்த பிலிப்புஸ் பல்தேயு என்பவர் மத்தேய சுவிசேஷத்தை தமிழிலே எழுதினார். ஆனாலும் அச்சடிக்கப்படாததால் இது அநேகருக்கு கொடுக்கப்பட முடியவில்லை. இதற்கு பின்னர் 1692 ஆண்டிலே அட்ரியானஸ் டீமே என்பவர் புதிய ஏற்பாட்டு வேலையை துவக்கி சீக்கிரமாக முழுவதையும் தமிழிலே எழுதினார். அக்காலத்திலே இலங்கையிலே அச்சுக்கூடம் இல்லை, எனவே இதுவும் அச்சடிக்கப்படவில்லை. அருமையானவர்களே, பர்தலமேயு சீகன்பால்க் என்பவர் செய்த தொண்டு மிகச் சிறப்பானது. இவர்தான் பள்ளிக்கூடங்கள், அச்சகங்கள் இவற்றை கர்த்தருடைய ஊழியத்திலே உபயோகிப்பதை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவர். நான்காம் ஃபிரெட்ரிக் என்ற டென்மார்க் அரசன் இயேசுவை பற்றி இந்திய மக்களுக்கு சொல்ல ஜெர்மனியிலிருந்து சீகன் பால் ப்ளூட்ஷோ என்ற இரு குருமாரை தெரிந்தெடுத்தார். அவர்கள் 1706 ஆண்டு ஜூலை 9 நாள் டேனிஷ் கிழக்கத்திய கம்பெனியின் கீழிருந்த தரங்கம்பாடியிலே வந்து இறங்கினார்கள். செப்டம்பர் மாதம் அங்கு ஒரு சிறிய பள்ளியை தொடங்கி மாலையிலே மணலிலே விரலினாலே எழுதி தமிழ் எழுத்துக்களை கற்றுக்கொண்டார்கள். 2 வருடங்கள் வேறு எந்த ஜெர்மன் லத்தீன் புத்தகங்களையும் தொடாமல் சீகன்பால் ஒரு வயோதிப தமிழ் புலவரிடத்திலே தமிழ் கற்றுக்கொண்டார். தமிழ் இலக்கண இலக்கியங்களை இவ்வாறு கற்று தமிழ் மொழியை தன் சொந்த பாஷை போலாக்கினார். இவரும் தமிழ் மொழியை மலபார் பாஷை என்றுதான் கூறிக்கொண்டிருந்தார். சரி, 1708 ஆண்டிலே கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்து அக்டோபர் 17 நாள் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க தொடங்கினார். இதற்கு முன் வேதாமத்தை தமிழிலே யாரும் மொழிபெயர்க்கவில்லை. அதனால் வேத புத்தகத்தின் விசேஷித்த வார்த்தைகளுக்கு சரியான பதங்களை தேடி கண்டுபிடிப்பது சுலபமானதாக இல்லை. கத்தோலிக்க சபையார் ஏற்கனவே தமிழ் ஆராதனை முறையிலே சில பதங்களை மொழிபெயர்த்திருந்தார்கள். அவர்கள் மொழிபெயர்த்த முக்கியமான பதங்களை சீகன்பால்க் ஏற்றுக்கொண்டார். உதாரணமாக கடவுள் என்னும் பதத்தை மொழிபெயர்க்க அவர்கள் உபயோகித்த சர்வேஸ்வரன் என்னும் பதத்தையே இவரும் உபயோகித்திருந்தார். லத்தீன் வல்கேட், மார்ட்டின் லூத்தரின் ஜெர்ம மொழிபெயர்ப்பு இவற்றை ஆதாரமாக கொண்டு போர்ச்சுகீசு வேதாமங்களின் உதவியுடன் புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்புகளை 1711 ஆண்டு மார்ச் 31 நாள் செய்து முடித்தார். ஆயினும் அதை அச்சிட அநேக தடைகள் ஏற்பட்டது. இவ்வளவு பெரிய வேலையை தனியே செய்திருந்தாலும் அநியாயமான குற்றச்சாட்டுகளின் பேரிலே 4 மாதங்கள் இவர் காவலிலே வைக்கப்பட்டார். அருமையானவர்களே, சரித்திரத்திலேயே முதல் முதலாவதாக உருவாக்கப்பட்ட தமிழ் மொழி புதிய ஏற்பாட்டை அச்சிடக்கூட தடைகள் தொடர்ந்து இருந்து வந்தது. இங்கிலாந்து தேசத்திலே கிறிஸ்தவ கல்வி அபிவிருத்தி சங்கம், அதாவது SPCK என்னும் ஸ்தாபகத்தார் அச்சு இயந்திரமும் ஜெர்மனிய நண்பர்கள் அச்சு எழுத்துக்களும் கொடுத்து உதவி செய்தார்கள். அவற்றை கொண்டு வந்த கப்பலை பிரெஞ்சு படையினர் கைப்பற்றினார்கள். பின்னர் சென்னை நகர கவர்னரால் இது மீட்கப்பட்டது. மேலும் அச்சு இயந்திர முதலாளி வரும் வழியிலேயே மறித்துவிட்டதால் வேலை தெரிந்த ஒரு டேனிஷ் வீரனை கண்டுபிடித்து 1713 வருடம் அச்சு ஏற்றும் வேலையை ஆரம்பித்தார்கள். ஜெர்மனியிலிருந்து கொண்டுவரப்பட்ட எழுத்துக்கள் பெரிது பெரிதாக இருந்ததால் இடையிலேயே காகிதம் இல்லாமல் போய்விட்டது. ஆகையால் தரங்கம்பாடியிலேயே சிறிய எழுத்துக்களை திரும்பவும் வார்த்தார்கள். இவ்வளவு கடின உழைப்பிற்கு பின்னர் 1715 வருடம் ஜூலை 15 தேதி புதிய ஏற்பாடு அச்சிடப்பட்டு வெளிவந்தது. ஆனாலும் சீகன் பால்கனுடைய தமிழ் மொழி நடை உயர்ந்ததாக இல்லை. ஏனென்றால் அவர் தன்னை சுற்றியிருந்த சாதாரண மக்களின் பாணியிலேயே எழுதினார். அந்த காலத்திலே தமிழ் நன்கு கற்றறிந்திருந்த வீரமா முனிவர் இந்த சீகன் பால்கின் நடையை ஆதரிக்கவில்லை. புதிய ஏற்பாட்டை அச்சிட்ட பின்னர் அதோடு நின்றுவிடாமல் பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பை துவங்கி ரூத்தின் சரித்திரம் வரை செய்து முடித்தார். பின்னர் தனது 37 வயதிலே தரங்கம்பாடியிலே காலமானார். சீகன்பால் விட்டுச் சென்ற வேலையை தொடரும்படியாக பெஞ்சமின் சூல்ஸ் என்பவர் 1723 ஆண்டிலே பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பை ஆரம்பித்தார். 1725 ஆண்டு நவம்பர் மாதத்திலே அதை செய்து முடித்தார். பின்னர் 1727 ஆண்டிற்குள் பழைய ஏற்பாட்டை 4 பாகங்களாக அச்சிட்டார். ஆனால் அருமையானவர்களே, சீகன்பால் தமிழ் மொழியிலே பாண்டித்யம் பெற அதிக முயற்சிகள் எடுத்தது போல இவர் முயற்சி எடுக்கவில்லை. எனவே இவருடைய மொழிபெயர்ப்பு அவ்வளவு உயர்ந்ததாக இல்லை. ஆவி என்பதற்கு ஸ்பிரித் என்றும் ஓய்வு நாள் என்பதற்கு சேபத் என்றும் ஐரோப்பிய பதங்களையே உபயோகித்தார். மற்ற முக்கியமான பதங்களின் முறைகளிலும் குறைகள் இருந்தது. எனவே பலர் அவரவர் மொழிபெயர்ப்பை திருத்த தொடங்கினார்கள். எனவே பப்ரிஷியஸ் ஐயர் இந்தியா வந்தபொழுது இதனை திருத்தி அமைக்க விரும்பினார். ஜான் பிலிப் பப்ரிஷியஸ் ஐயர் அவர்கள் 1740 ஆண்டு கடலூர் வந்து சேர்ந்தார்கள். 1742 ஆண்டு தரங்கம்பாடி ஊழியர்களோடு இணைந்து சென்னை நகர பணிக்கு பொறுப்பானார்கள். 1752 வருடத்திலே தமிழ் மொழி வேதாமத்தை உயர்நடை மூல பாஷையோடு ஒப்பிட்டு கவனமாகவும் நுணுக்கமாகவும் மொழிபெயர்ப்பு செய்தார். சுமார் 20 வருடங்கள் இந்த புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பை அவர் முழங்காலிலேயே நின்று செய்தார். ஒவ்வொரு பகுதியையும் கவனமாக மொழிபெயர்ப்பு செய்த பின்னர் தன் வீட்டின் முன் மக்களை ஒன்று திரட்டி உபதேசியாரை கொண்டு படித்து காட்டுவார். யாருக்காவது விளங்காத பகுதிகள் ஏதாவது இருந்தால் ஏதாவது திருத்தங்கள் செய்ய கேட்டுக்கொண்டால் அடுத்த நாள் திரும்பவும் தமிழ் புலவர்கள் பண்டிதர்களோடு அமர்ந்து மூல பாஷையோடு ஒப்பிட்டு கவனமாக செய்ய வேண்டிய திருத்தங்களை செய்வார். பழைய ஏற்பாடு பகுதி பகுதியாக அச்சடிக்கப்பட்டது. 1777 ஆதியாகமம் முதல் நியாயாதிபதிகள் வரையிலேயும், பின்னர் 1782 ரூத் முதல் யோபு வரையிலேயும், 1791 சங்கீதம் முதல் உன்னத பாட்டு வரையிலேயும், 1796 தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களும் அச்சடிக்கப்பட்டது. வேத புத்தகத்தின் மொழிபெயர்ப்பை குறித்து பேசும்பொழுது வில்லியம் கேரியை நாம் நினைவிலே கொள்ளாமல் இருக்க முடியாது. 1793 இந்தியாவிற்கு வந்த வில்லியம் கேரியும் மார்ஷ்மானும் இந்தியா கிறிஸ்துவுக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் இந்திய மொழிகளிலே வேதாமம் வெளியிடப்பட வேண்டும் என கடுமையாக உழைத்தார்கள். 45 மொழிகளிலே முழு வேதாமத்தையோ வேதாமத்தின் பகுதிகளையோ வெளியிட்டார்கள். 1790 ஜெர்மானிய தேசத்திலே பிறந்த ரேனியஸ் ஐயர் அவர்கள் 1814 சிஎம்எஸ் ஊழியராக சென்னைக்கு வந்தார்கள். 1820 திருநெல்வேலிக்கு மாற்றப்பட்டு தமிழ் இலக்கண இலக்கியங்களை 14 படித்தார்கள். ரேனியஸ் ஐயர் அவர்கள் பப்ரீஷியஸ் ஐயர் அவர்களின் மொழிபெயர்ப்பிலே உள்ள இலக்கண பிழைகளை நீக்கி மொழி நடையை தெளிவுள்ளதாக்கி வேதாமத்திற்கு மேலும் மெருகூட்டினார்கள். 1840 முதல் முறையாக புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் சேர்த்து தமிழிலே முழு வேதாகமமாக சென்னையிலே அச்சடிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று அநேக சரித்திர உண்மைகளை நாம் சிந்தித்தோம். இந்த நிகழ்ச்சியில நாம் கேள்விப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னும் வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கிற, இன்னும் புதிய மொழிகளிலே மொழிபெயர்ப்பு செய்கிற ஊழியர்களுக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஊழியங்களை நாம் தாங்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தந்தருவாராக. ஆமேன்.
நிகழ்ச்சி கேட்ட உங்களுக்கு எங்கள் நன்றி. உங்கள் கடிதங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்கள் 9442225627, மற்றும் ஒரு எண் 9585460406.
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. யோவான் 14:27.
நேயர்களே, எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்திலும் கேட்கலாம். நீங்கள் செல்ல வேண்டிய முகவரி: www.radio882.com.